Welcome to Words of Life once again.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
God has a wonderful plan for your life.
உங்களுடைய வாழ்க்கைக்கென்று தேவன் அற்புதமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
He is a God who is loving and kind.
அவர் அன்பும் இரக்கமும் உள்ள ஒரு தேவன்.
But just like a good father, he is also strict and severe with things that can ruin our lives.
நம்முடைய வாழ்க்கை சில காரியங்களிலே நம்முடைய பூமிக்குரிய தகப்பனும் கூட கண்டிப்பாயும் அவர் இரக்கமுள்ளவராயும் இருக்கிறார்.
So we see here in God's word the things that we have considered. We have seen aspects of God's kindness and aspects of God's strictness.
தேவனுடைய தயவின் காரியங்களையும் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் தேவன் எப்படி கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம்.
We have looked at the root of sin.
பாவத்தினுடைய வேர் என்பதையும் நாம் பார்த்தோம்.
And there are many examples in the Bible that is good for us to look at to see how sin comes in, to see how Satan deceives people.
எப்படி சாத்தான் ஜனங்களை வஞ்சிக்கிறான், எப்படி பாவம் மனிதனுக்குள்ளே பிரவேசிக்கிறது என்பதை வேதத்தில் பல பகுதிகள் மூலமாக பார்ப்பது நமக்கு நல்லது.
And if we look at them, we can learn so that we can learn from the mistakes of others.
நாம் அவர்களை பார்க்கும் பொழுது மற்றவருடைய தவறுகளிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
A foolish man is one who does not even learn from his own mistakes.
ஒரு புத்தியீனமான மனிதன் தன்னுடைய சொந்த தவறுகளிலிருந்தே பாடங்களை கற்றுக்கொள்ள மாட்டான்.
An ordinary man learns from his own mistakes.
ஆனால் சாதாரண மனிதன் தன்னுடைய சொந்த தவறுகளிலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்கிறான்.
But a wise man, he learns from the mistakes of others so that he doesn't make those mistakes himself.
ஞானமுள்ள ஒரு மனிதன் மற்றவருடைய தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறான். தானாகவே அந்த தவறை செய்யக்கூடாது என்பதிலே அவன் எச்சரிக்கையா இருக்கிறான்.
So you can be a foolish man or an ordinary man or a wise man.
ஆகவே நீங்கள் ஒரு புத்தியீனமான மனிதனா இருக்க முடியும், அல்லது சாதாரண மனிதனா இருக்க முடியும், இல்லாவிட்டால் ஞானமுள்ள ஒரு மனிதனா இருக்க முடியும்.
God wants all of us to be wise.
நாம் எல்லாருமே ஞானமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
We don't have to make a mistake in order to learn something about it.
நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு தவறை செய்துதான் ஆக வேண்டும் என்ற தேவையில்லை.
We can learn from the failures of others.
மற்றவருடைய தவறுகளிலிருந்து வீழ்ச்சிகளிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
For example, if you are a preacher of God's word.
உதாரணமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக இருந்தால்,
look around and see the other preachers around you who have fallen.
உங்களை சுற்றிலும் வீழ்ந்து போன பிரசங்கியாருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள்.
And try and learn how they fell.
அவர்கள் எப்படி இந்த வீழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
Not to criticize them or judge them because God is their judge.
தேவன் தான் அவருடைய நியாயாதிபதி, ஆகவே நீங்கள் அவர்களை நியாயந்தீர்க்கவோ குறை சொல்லவோ தேவையில்லை.
Don't speak evil about them.
வீழ்ந்து போன பிரசங்கியாரை பற்றி தவறாய் பேச வேண்டாம்.
Don't compare yourself and think you are superior to them.
அவர்களை அவர்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்த்து நான் அவர்களிலும் மேலானவன் என்று நீங்கள் என்ன வேண்டாம்.
The Bible says, let him who thinks he stands take heed lest he fall.
நிற்கிறேன் என்று எண்ணுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது.
We are no better than the worst human being.
மிகவும் மோசமான ஒரு மனிதனை காட்டிலும் நாம் எந்த அளவு மேலானவர்கள் அல்லவே அல்ல.
You and I are no better than the worst preacher in the world who fell into sin.
உலகத்திலே மோசமான பாவத்தில் விழுந்த பிரசங்கியரை காட்டிலும் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு மேலானவர்கள் அல்லவே அல்ல.
If we think like that, we'll be the next ones to fall.
அப்படி நாம் எண்ணுவோமானால் அடுத்து விழுவதற்கு நாம தான் இருக்க முடியும்.
So it's good for us to be humble.
ஆகவே நாம் தாழ்மையா இருப்பது நல்லது.
At the same time, God doesn't want us to make the same mistakes other people have made.
அதே சமயத்திலே மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நாம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல.
God spoke to the nation of Judah through Jeremiah.
எரேமியாவின் மூலமாக யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசினார்.
And what he told them was this.
அவர்களுக்கு இதைத்தான் சொன்னார்.
See what happened to the northern kingdom of Israel 100 years ago.
வடக்கு ராஜ்யமாக இஸ்ரேலுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை எண்ணி பாருங்கள் என்று சொன்னார்.
How they went into idolatry and God punished them.
அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக சென்றார்கள், தேவன் அவர்களை தண்டித்தார்.
Now learn a lesson from them, Jeremiah told Judah.
எரேமியா யூதா ராஜ்யத்துக்கு பார்த்து இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான்.
Judah did not listen.
ஆனால் யூதா செவி கொடுக்கவில்லை.
So they made the same mistake and God punished them in the same way.
ஆகவே அவர்களும் அதே தவறை செய்தார்கள், தேவன் அதே விதமாக இவர்களையும் தண்டித்தார்.
And in 2000 years of church history we have seen that happen again and again and again and again.
சபை சரித்திரத்தின் 2000 ஆண்டுகளாக நாம் இதே காரியம் மீண்டும் மீண்டும் நடப்பதை கவனித்திருக்கிறோம்.
We've seen individuals making the same mistake that hundreds of others made before them.
தங்களுக்கு முன்பதாக 100 பேர் செய்த தவறை அதே காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள்.
We've seen movements and churches make the same mistake that other churches made before them.
அதே போல எத்தனையோ ஸ்தாபனங்களும் சபைகளும் இதற்கு முந்தைய ஸ்தாபனங்கள் சபைகள் செய்த தவறுகளை இவர்களும் செய்கிறார்கள்.
And making the same mistakes that are described in scripture.
வேதத்திலே விளக்கப்பட்டுள்ள அதே தவறுகளை செய்கிறார்கள்.
So it's good for us to learn lessons from people who made mistakes in scripture.
ஆகவே வேதத்திலே தவறு செய்த மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வது எவ்வளவோ நல்லது.
Let's look at Genesis chapter 4.
ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
Here we read of the first incident described in scripture after man was put out of Eden.
ஏதேன் தோட்டத்தை விட்டு மனிதன் வெளியே அனுப்பப்பட்ட பிறகு நடந்த முதல் சம்பவம் இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது.
This is the story of Cain and Abel, the children of Adam and Eve.
ஆதாம் ஏவாளுடைய மகன்களாகிய காயின் ஆபேலுடைய சம்பவம்.
They were not the only two children that Adam and Eve had at this time.
அந்த நேரத்திலே ஆதாம் ஏவாளுக்கு இந்த இரண்டு பேர் தான் மகன்கள் என்றல்ல, இன்னும் அநேகர் இருந்தார்.
Later on in the same chapter we read that Adam was 130 years old when he had another son called Seth.
சேத் என்றதான இன்னொரு மகனை பெறும்பொழுது ஆதாமுக்கு 130 வயதாக இருந்தது என்று வாசிக்கிறோம்.
During those 130 years he had many many children.
அந்த 130 ஆண்டுகளாக அவனுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள்.
They married each other and the world was populated.
அவர்கள் ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து இந்த பூமியானது நிரம்பியது.
There are evidences of that in Genesis chapter 4.
ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்திலே அதற்கு நமக்கு நிருபணங்கள் உண்டு.
So when we talk about Cain and Abel, they are not the only two children of Adam at this time.
ஆகவே இந்த காலகட்டத்திலே நாம் காயின் ஆபேல் என்று பற்றி பேசும்பொழுது அவர்கள் இருவர் மட்டுமே மகன்கள் அல்ல.
Cain was the first son of Adam.
ஆதாமுக்கு காயின் தான் முதல் மகனாக இருந்தான்.
And then later on at some time he had Abel.
அதற்கு பிறகு ஆபேல் பிறந்தான்.
And we read here about a time when both of them came and made an offering to God.
அங்கே இருவரும் தேவனுக்கென்று ஒரு காணிக்கை செலுத்த வந்தார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
That teaches us that both of them respected God.
இருவருமே தேவனை மதித்தார்கள் என்பது இது நமக்கு போதிக்கிறது.
And Cain was not an idolater.
காயின் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் அல்ல.
He didn't bring an offering to an idol.
அவன் ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு காணிக்கை கொண்டு வரவில்லை.
He brought an offering to the true God.
மெய்யான தேவனுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்தான்.
He was a religious person.
அவன் ஒரு மதம் சார்ந்த மனிதனாக இருந்தான்.
Cain also brought an offering to God.
காயினும் தேவனுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்தான்.
Abel also brought an offering to God.
ஆபேலும் தேவனுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்தான்.
Cain was a tiller of the ground and Abel was a keeper of the sheep.
காயின் நிலத்தை பண்படுத்துகிறவனாக இருந்தான், ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான்.
So Cain brought whatever was the first fruits of his work.
ஆகவே காயின் தன்னுடைய பிரயாசத்தின் முதற் பலனை தேவனுக்கு கொண்டு வந்தான்.
Abel brought the first fruits of his work.
அதே போல ஆபேலும் தன்னுடைய பிரயாசத்தின் முதற் பலனை கொண்டு வந்தான்.
Now there are two lessons for us to learn here.
இங்கே நாம் இரண்டு பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
One, we can consider that Abel brought an offering of blood in killing an animal.
ஒரு மிருகத்தை கொன்று அந்த ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு காணிக்கை ஆபேல் செலுத்தினான் தெரிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கலாம்.
We don't know much details of how much God had taught Adam and Eve about the need for blood sacrifice.
ரத்த பலியினுடைய தேவை எந்த அளவுக்கு இருந்தது என்று அல்லது எந்த அளவுக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் என்பதை குறித்ததான விவரங்கள் இல்லை.
It's not written in scripture.
ஏனென்றால் அது வேதத்தில் எழுதப்படவில்லை.
From the silence of scripture we can say nothing.
ஆகவே வேதம் இந்த காரியத்தில் மௌனமா இருக்கிறபடினாலே நாமும் ஒன்றும் சொல்ல முடியாது.
So I would not like to accuse Cain of not having brought a blood offering to God.
ஆகவே ரத்த பலியை காயின் செலுத்தவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவனை நான் குறை கூற மாட்டேன்.
Very often we accuse people without even knowing all the facts.
சில சமயங்களிலே நாம் அடிக்கடி உண்மை என்ன என்று தெரியாமலேயே ஜனங்களை குறை கூறி விடுகிறோம்.
If God had taught them that you must approach me with a blood sacrifice and then Cain did not do it, then of course it was rebellion.
தேவன் ஏற்கனவே அவர்களுக்கு நீ இரத்த காணிக்கையை கொண்டு வந்துதான் எனக்கு இரத்த பலியை செலுத்த வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருந்து காயின் கொண்டு போகாவிட்டால் நாம் அவனை குறை சொல்லலாம்.
But since the scripture doesn't say that, I cannot say what the reason was why Cain brought an offering of the ground.
காயின் ஏன் நிலத்திலிருந்து காணிக்கையை கொண்டு வந்தான் என்பதனுடைய விளக்கத்தை நான் சொல்ல முடியாது, ஏனென்றால் வேதம் அந்த காரியங்களை குறித்து மௌனமாக இருக்கிறது.
But definitely we cannot approach God without the blood offering of Jesus on the cross.
கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவின் அந்த ரத்தத்தினால் வரக்கூடிய பலியின் நிமித்தமே அன்றி நாம் தேவனை நெருங்க முடியாது.
As I said, if God had taught that, then definitely what Abel did was right.
கண்டிப்பாக தேவன் சொல்லிக் கொடுத்திருந்திருப்பாரேயானால் ஆபேல் செய்தது சரிதான்.
Because we read in Hebrews chapter 11,
எபிரேயர் 11 அத்தியாயத்திலே வாசிக்கிறோம்.
About this offering,
இந்த காணிக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
In Hebrews and chapter 11,
எபிரேயர் 11 அதிகாரம்
verse 4,
நான்காம் வசனம்.
By faith Abel offered to God a better sacrifice than Cain, and through that sacrifice he obtained the testimony that he was righteous.
எபிரேயர் 11:4 பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்.
And God testified about his offerings.
அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம்.
So he got a testimony that he was righteous because of the offering he brought.
ஆகவே அவன் கொண்டு வந்த காணிக்கையின் நிமித்தமாக அவன் நீதிமான் என்ற ஒரு சாட்சியை பெற்றான்.
So it is quite likely that It's because he brought an offering of blood saying, I deserve death, but this animal is dying in my place. God said, okay, I accept you.
ஆகவே இப்படியும் சாத்தியமாக இருக்கலாம், நான் பாவத்திற்கு தண்டிக்கப்பட வேண்டியவன், இப்பொழுது இந்த எனக்கு பதிலாக இந்த மிருகமானது பலியிடப்படுகிறது என்று அந்த ஒரு ஆவியிலே தேவனை அவன் அணுகியிருக்கலாம், தேவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம்.
That's what the Bible says, that is the way God accepts us today.
இன்றைக்கு இந்த இதன் முகாந்தரமாக தான் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்.
When I come to God and say, Lord, I deserve death.
நான் தேவனிடத்தில் ஆண்டவரே நான் மரணத்தை மரிப்பதற்கு தகுதியானவன்,
eternal death.
நித்திய மரணத்துக்கு தான் நான் தகுதியானவன்.
Jesus died for me.
ஆனால் இயேசு எனக்காக மரித்தார்.
I accept that offering.
நான் அந்த காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
On that basis God declares me righteous.
அதன் அடிப்படையிலே தேவன் என்னை நீதிமான் என்று பிரகடனம் பண்ணுகிறார்.
That's the only basis on which God declares anybody righteous.
தேவன் எந்த மனிதனையும் நீதிமான் என்று சாட்சி கொடுப்பதற்கு அது ஒன்றே அடிப்படை.
That is one truth we learn from this passage.
ஆகவே இந்த பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம்.
It's a very important truth.
இது மிக முக்கியமான ஒரு சத்தியம்.
But there is another truth which many have not seen.
ஆனால் இன்னொரு சத்தியத்தை அநேகர் பார்க்கவில்லை.
It says here in Genesis chapter 4.
ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
In the last part of the 4th verse.
4 வசனத்தின் கடைசி பகுதி.
Not only that the Lord had regard for Abel's offering, but it first says the Lord had regard for Abel and then for his offering.
தேவன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தது மட்டுமல்ல, இந்த 4:4 வசனத்திலே ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம்.
And the same thing in verse 5, the Lord did not have regard for Cain first and therefore not for his offering either.
அதேபோல் 5 வசனத்திலே நாம் வாசிக்கிறது என்னவென்றால், முதலாவது தேவன் காயினை அங்கீகரிக்கவில்லை, அதற்கு பிறகு அவன் கொண்டு வந்த காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்று பார்க்கிறோம்.
So here we see that what the Lord rejected was not Cain's offering first but Cain himself.
ஆகவே இங்கு தேவன் எதை நிராகரித்தார் என்றால், முதலாவது அவனுடைய காணிக்கையை அல்ல, முதலாவது காயினையே நிராகரித்தார்.
And it was not that he just accepted Abel's offering, he accepted Abel.
ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று அல்ல, முதலாவதாக ஆபேலையே தேவர் அங்கீகரித்தார்.
In Proverbs it says the sacrifice of the wicked is an abomination to God.
நீதிமொழிகளிலே துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வாசிக்கிறோம்.
If you are a very wicked person,
நீ ஒரு துன்மார்க்கமான மனுஷனா இருந்தால்,
and you come and bring a good offering,
நீ நல்ல ஒரு காணிக்கையை கொண்டு வந்தால்,
it is an abomination to the Lord.
அது தேவனுக்கு ஒரு அருவருப்பு.
So the heart of the man is also important to God.
ஆகவே தேவனுக்கு ஒரு மனிதனுடைய இருதயம் மிக முக்கியம்.
It's not just a man saying I believe that Christ died for my sins, I bring that offering.
நான் கிறிஸ்துவுக்காக மரித்தார் என்று நம்புகிறேன், நான் இந்த காணிக்கையை கொண்டு வரேன் என்று சொல்வது போதாது.
What is the heart condition of the man who says this?
இதை சொல்லுகிற மனிதனுடைய இருதயத்தினுடைய நிலைமை என்ன?
That's very important.
இது மிக முக்கியம்.
So it's not just the offering but the person also.
ஆகவே காணிக்கையை மட்டுமல்ல, அந்த காணிக்கையை கொடுக்கக்கூடிய நபர் முக்கியம்.
Let me repeat that.
மீண்டும்
had regard for Abel and his offering.
தேவன் ஆபேலை அங்கீகரித்தார், அதற்கு பிறகு அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார்.
And the Lord did not have regard for Cain and his offering.
காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை.
So today if only we had understood these two truths together, I think we'd have been saved from a lot of confusion in Christendom today.
இந்த இரண்டு சத்தியங்களை ஒன்றாக நாம் விளங்கிக் கொண்டிருந்தால், இந்த கிறுக்கக்கூடிய எத்தனையோ கிறிஸ்தவத்தின் குழப்பங்களுக்கு நாம் விலகி வாழ்ந்திருக்க முடியும்.
That just because a person says I accept Jesus as my savior does not mean everything is all right with him.
ஒரு மனிதன் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது நிமித்தமாக அவனுடைய காரியங்களில் எல்லாம் செம்மையாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது.
Many evangelists in their great desire to increase their statistics that they brought so many people to Christ just make a person say this formula and say you are saved.
எத்தனையோ சுவிசேஷகர்கள் தாங்கள் எத்தனை பேரை ரசித்தார்கள், எத்தனை பேர் தங்கள் கூட்டங்களிலே இயேசு ஏற்றுக்கொண்டார்கள் என்றதான புள்ளி விவரத்தை நல்ல மேன்மையாய் காண்பிக்கும்படியாக ஒரு மந்திரத்தை போல இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்திலே வாரம் என்று சொல்லி அவர் ரசிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள்.
And what is the result?
அதனுடைய விளைவு என்ன?
Just like Jesus said.
இயேசு சொன்னது போலவே,
they made that person double the child of hell than what he was before.
அவன் முந்தி இருந்த நிலைமையை காட்டிலும் இப்பொழுது அவனை ரட்டிப்பின் நரகத்துக்கு ரட்டிப்பின் மகனாக மாற்றி விட்டார்.
Jesus spoke about that in Matthew 23 about people becoming double the child of hell.
இரண்டு மடங்காக நரகாத்திரின் பிள்ளைகளை மாறுவதை குறித்து இயேசு மத்த 23 அதிகாரத்தில் பேசியிருக்கிறார்.
Now everybody is a child of hell.
எல்லாருமே நரகத்தின் பிள்ளைகள் தான். We have all
sinned. We are all guilty.
நாம் எல்லாரும் குற்றமுள்ளவர்கள்.
How do you become a double child of hell?
எப்படி நரகத்துக்கு இரண்டு மடங்கு நாம் மகன்களாக மாறுகிறோம்?
When we are not really saved, but we think we are saved.
உண்மையாலுமே ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பது.
Then such a person, When he listens to a gospel message, he says, that's not for me, I'm already saved.
அப்படிப்பட்ட மனிதன் இன்னொரு சுவிசேஷத்தை கேட்டாலும் கூட, நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டாயிற்று, எனக்கு இந்த சுவிசேஷம் தேவையில்லை என்று சொல்வான்.
And he doesn't respond to the gospel message because he thinks he's saved.
அவன் தான் ரட்சிக்கப்பட்டேன் என்று எண்ணுகிறபடியினாலே இப்பொழுது அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதில்லை.
The sinner next to him receives the gospel and he's really saved.
அவனுக்கு அடுத்தது நிற்கிறதான பாவி அவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறான்.
But he himself is also not saved, but he thinks he is.
ஆனால் இவனோ ரட்சிக்கப்படவும் இல்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
How does he think he is saved?
தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று எப்படி
எண்ணுகிறார்? Because some evangelist told him, it's just your offering that matters, not you.
ஆகவே ஒரு சில சுவிசேஷகர்கள், நீ கொண்டு வருகிற காணிக்கை தான் முக்கியம், நீ முக்கியமல்ல என்று சொன்னபடினாலே,
the Lord cares only for your offering, not you.
தேவனுடைய காணிக்கையை தான் விரும்புகிறார், உன்னை விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள்.
And so they just say, okay, I present Jesus as my offering.
ஆகவே இயேசு கிறிஸ்துவை என்னுடைய காணிக்கையாக பலியாக கொண்டு வருகிறேன் என்று
சொல்லுகிறார்.
அவர்களாகவே மனம்
திரும்பவில்லை,
அவர்களாகவே பாவத்தை விட்டு
திரும்பவில்லை,
அவர்கள் விசுவாசித்தார்கள்.
Without repentance.
மனம் திரும்புதல் இல்லாமல் உள்ள ஒரு விசுவாசம்.
And that is a faith that does not produce words.
இந்த விசுவாசம் தான் கிரியைகளை உண்டாக்குவதில்லை.
And the Bible says, faith without works is dead, just like a body without breath is dead.
சுவாசம் இல்லாத ஒரு சரீரம் செத்துதான் இருக்கிறது போல, கிரி இல்லாத விசுவாசமும் செத்துதான் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
We read that in the last verse of James chapter 2.
யாக்கோபு இரண்டாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம்.
Think of a body without breath.
இங்கே சுவாசம் இல்லாத ஒரு சரீரத்தை பாருங்கள்.
It's got 10 fingers.
10 விரல்கள் இருக்கு.
10 toes.
10 கால் விரல்கள்.
2 eyes.
2 கண்கள். 2 காதுகள்.
Every part of the body is there. Inside also, heart, liver, kidney, everything.
அது சரீரத்துக்குள்ளாகவும் பார்த்தீர்களானால், கிட்னி இருக்கிறது, இதயம் இருக்கிறது, எல்லா உறுப்புகளும் உள்ளேயும் இருக்கிறது, வெளியேயும் இருக்கிறது.
That's like a person who's got all his doctrines correct.
அது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய எல்லா உபதேசமும் சரியா இருப்பது.
He believes in the Trinity.
அவன் திருத்தவத்தை நம்புகிறான்.
He believes Jesus died for his sins.
இயேசு தன்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று
நம்புகிறான். He believes Jesus rose from the dead.
இயேசு மரித்தவன் உயிர்த்தெழுந்தார்.
He believes that Jesus is the Son of God.
இயேசு தேவனுடைய குமாரன்.
Every part of the body is there.
சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் அங்கே நேர்த்தியாக
இருக்கிறது. The body of doctrine is complete.
அங்கே உபதேசம் என்னதான சரீரமானது முழுமையா இருக்கிறது.
The only thing missing is breath.
அங்கே இல்லாத காரியம் அந்த சுவாசம்.
He is as useless as a person who has got no parts of his body.
தன்னுடைய சரீரத்தில் எந்த அங்கமும் இல்லை என்று சொல்கிற மனிதனை காட்டிலும் இவன் எந்த அளவு மேன்மையானவன் அல்ல.
This person with all his correct doctrine is no better than the other fellow who's got a lot of wrong doctrines.
ஆகவே ஒரு மனிதன், இவன் எல்லா நல்ல உபதேசங்களை வைத்துக் கொண்டும் அந்த கெட்ட உபதேசங்களை வைத்திருக்கிற மனிதனை காட்டிலும் இவன் எந்த விதத்திலும் சிறந்தவன் அல்ல.
Because both of them don't have a faith that works.
ஏனென்றால் கிரியை செய்கிற விசுவாசம் என்பது இந்த இருவருக்கும் இல்லை.
Let me tell you somebody who's got all his doctrines correct.
ஒரு நபருக்கு எல்லா உபதேசமும் சரியாய் நேர்த்தியாக இருக்கிறதை பற்றி நான் சொல்கிறேன்.
That is Satan.
சாத்தான்.
Is there any doctrine which he doesn't believe?
Satan viswasikkada edavadhu upadesham unda?
Doesn't he know there's a Trinity?
Thiruthum irukkadhu naanu
theriyada? Doesn't he know that Christ died for the sins of the world?
Ulagathaarude paavangalukkaga Christ marithaarude Satan ariyaama irukkiraan?
Rose up from the dead.
Marithoorund uyirode ezhundaar Yesu endradhu ariyaama
irukkiraan? Christ is coming again.
Christ meendum varuvaar endradhu ariyaama irukkiraan?
Every doctrine and he believes all of them.
Pisasukku ella upadesangalum theriyum, adu ellavattrai viswasikkiraan.
But James says in James chapter 2, that type of faith is no does not save the demons and it won't save you.
யாக்கோபிலே யா சொல்லுகிறார், அப்படிப்பட்ட விசுவாசமானது பிசாசை ரட்சிக்காது, உங்களையும் அது ரட்சிக்காது.
The sacrifices of God are a broken and a contrite spirit. We read in Psalm 51.
சங்கீதம் 51-லே வாசிக்கிறோம், தேவனுக்கு கேட்கும் பலி நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம்.
If I bring Jesus as my offering before God, but I don't have a broken and a contrite spirit.
இப்பொழுது என்னுடைய காணிக்கையாக இயேசு கிறிஸ்துவை நான் கொண்டு வருகிறேன், ஆனால் எனக்கோ ஒரு நொறுங்கின நறுங்குண்ட ஆவி இல்லை என்றால்,
it will be like Cain bringing a blood offering.
அது காயின் ஒரு பலி இரத்த பலியை கொண்டு வருவது போல இருக்கும்.
Supposing here Cain had brought a blood offering.
காயின் ஒருவேளை ரத்தத்தினுடைய பலியை கொண்டு வந்திருந்தால்,
God would not have accepted him even then.
அப்பொழுதும் கூட தேவன் அவனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்.
Because it was not just the offering.
என்றால் அங்கே அந்த காணிக்கை மட்டுமல்ல.
It says God had no regard for Cain or his offering.
கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்கிறார்.
Abel's case, he had regard for Abel and for his offering.
ஆனால் ஆபேலுடைய காரியம் வரும்பொழுது ஆபேலையும் பின்பு அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார்.
This is a very simple truth and it's written right at the beginning of human history.
இது மிகவும் எளிமையான சத்தியம், இது மனித வர்க்கத்தின் ஆரம்பத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது.
And if we had understood it, it would have saved a lot of confusion in Christendom.
இதை மட்டும் நாம் விளங்கிக் கொண்டிருந்தால் கிறிஸ்தவத்திலே உள்ள எல்லோ குழப்பங்களுக்கும் நாம் தப்பலாம்.
Cain's heart was not right before God.
காயினுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையானதா இல்லை.
And when a man is in that condition,
ஒரு மனிதன் அந்த நிலையில் இருக்கும் பொழுது,
whatever offering he brings, God cannot accept.
அவன் எந்த காணிக்கையை கொண்டு வந்தாலும் தேவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
And when a man is in that condition, God allows circumstances to take place that reveal to him his true condition.
ஒரு மனிதன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருப்பானே என்று சொன்னால், அவனுடைய சூழ்நிலைகள் மூலமாக இப்படிப்பட்ட நிலைமையை வெளியே தெரிவதற்காக தேவன் உதவி செய்தார்.
And that's what God did here.
இங்கே தேவன் அதைத்தான் செய்தார்.
he allowed some circumstances to happen which revealed Cain's inner condition.
காயினுடைய உள்ளான நிலைமையை வெளிப்படுத்தும் முடியாக ஒரு சில சூழ்நிலைகள் அங்கே நடந்தது.
What did he do?
அவன் என்ன செய்தான்?
God sent a fire on Abel's offering.
ஆபேலுடைய காணிக்கையிலே தேவன் அக்னியை அனுப்பினார்.
Cain waited for the fire on his offering, nothing came.
காயின் தன்னுடைய காணிக்கையிலே அக்னி வரும் என்று பார்த்தான், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை.
And he was very angry.
அவன் மிகவும் கோபப்பட்டான்.
He was jealous that his younger brother got a fire on his offering.
தன் இளைய சகோதரனுடைய காணிக்கையிலே அக்கினி வந்து அதை அங்கீகரித்துக் கொண்டதே என்று சொல்லி அவன் மிகவும் பொறாமையுள்ளவனாய் மாறினான்.
Here we read the first sin outside the Garden of Eden.
ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே நடைபெற்ற முதல் பாவத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம்.
Jealousy of a younger brother who is more anointed than you are.
உங்களை காட்டிலும் அதிகமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட இளைய சகோதரர்.
I want to ask you.
உங்களை நான் கேட்கிறேன்.
Be honest.
நேர்மையா இருந்து பதில்
சொல்லுங்க. Are you jealous of somebody who has more acceptance than you?
உங்களை காட்டிலும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற இன்னொருவரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொறாமையா இருக்கிறதா?
More accepted by God perhaps, or more accepted by Christians.
தேவனால் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம் அல்லது மற்ற கிறிஸ்தவர்கள் அவனை அதிகமாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம்.
It began here with Cain.
இங்கே காயினுடைய வாழ்க்கையில அது ஆரம்பித்தது.
You may be very religious.
நீ மிகவும் மதம் சார்ந்த ஒரு மனிதனா இருக்கலாம்.
Cain was an extremely religious man.
காயின் மிகவும் அதிகமாய் மதம் சார்ந்த ஒரு மனிதனா இருந்தான்.
He was not a godless man.
அவன் தேவனற்ற மனிதன்
அல்ல. He was not an idol worshipper.
அவன் விக்கிரகங்களை காரண அல்ல.
He didn't take his offering to some false god.
அவன் தன்னுடைய காணிக்கையை பொய்யான ஒரு தேவனிடத்தில் கொண்டு செல்லவில்லை.
It says he brought an offering to Jehovah, verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான்.
To the true God.
மெய்யான தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தான்.
The same God to whom Abel brought his offering.
ஆபேல் எந்த தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தானோ அதே தேவனிடத்திலே காயினும் காணிக்கை கொண்டு வந்தான்.
Cain and Abel are the head of two streams in the human race.
மனித வர்க்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற இரண்டு வித்தியாசமான மனுக்குலத்துக்கு காயினும் ஆபேலும் அது ஆரம்ப காரணமாக
இருக்கிறார். All religious people and Abel is the head of all spiritual people.
மதம் சார்ந்த அனைத்து மக்களுக்கும் காயின் தலைவனாய் இருக்கிறான். ஆவிக்குரிய தன்மை வாய்ந்த அநேக மக்களுக்கு ஆபேல்
தலைவனாயிருக்கிறான்.
தெய்வத்தை வணங்குகிறவர்களுக்கு தலைவர் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் இவனே பொய்யான தெய்வர்களை வணங்கவில்லை.
He's ahead of those who accept the true God but who are not spiritual but religious.
மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, ஆனால் மதம் சார்ந்த மக்கள்.
Like the Pharisees.
பரிசேயர்களை போல.
The Pharisees did not worship a false god.
பரிசேயர்கள் பொய்யான தெய்வத்தை வணங்கவில்லை.
They believed the Bible.
அவர்கள் வேதத்தை நம்பினார்.
But they were religious people, not spiritual.
ஆனால் அவர்கள் மதம் சார்ந்த மனிதர்களாக மட்டுமே இருந்தார்கள், ஆவிக்குரியவர்கள் இல்லை.
Jesus was spiritual.
இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவராய் இருந்தார்.
It's right through scripture you see the stream.
வேதம் முழுதுமாய் இந்த ஓடை ஓடுகிறதை பார்க்கிறீர்கள்.
Cain and Abel.
Cain Abel.
Saul and David.
Saul David.
Cain was jealous of Abel, Saul was jealous of David.
Cain Abel மீது பொறாமை கொண்டான், Saul David மீது பொறாமை கொண்டான்.
The Pharisees and Jesus. The Pharisees were jealous of Jesus also.
பரிசேயர்களும் இயேசு கிறிஸ்துவும். பரிசேயர்கள் இயேசுவின் மீது பொறாமை கொண்டார்கள்.
This has been a stream flowing right through scripture.
ஆரம்ப வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த இரண்டு நீரோடைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது.
And Paul and the religious Jewish leaders.
பவுலும் மத யூத மத தலைவர்களும்.
That is also part of that stream.
அதுவும் அந்த நீரோடையின் ஒரு பகுதிதான்.
Those religious people were jealous of Paul.
அந்த மத தலைவர்கள் பவுலை பார்த்து பொறாமைப்பட்டார்கள்.
Even some Christians in the early days were jealous of Paul's ministry.
ஆரம்ப காலத்திலே உள்ள கிறிஸ்தவர்கள் கூட பவுலுடைய ஊழியத்தை பார்த்து பொறாமை கொண்டார்கள்.
We read in Philippians 1, some people were trying to show off they were great preachers because Paul was locked up in jail now.
Paul இப்போது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டபடினாலே அடுத்து நான்தான் பெரிய பிரசங்கியா என்பதை காண்பிக்க வேண்டும் என்று சிலர் விரும்பினார்கள் என்று பிலிப்பி 2 அதிகாரத்தில்
வாசிக்கிறோம். At the end of Revelation you read these two streams ending in Babylon and Jerusalem.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த இரண்டு நீரோடைகளும் எங்கே வந்து முடிவடைகிறது என்று வாசிக்கிறோம். ஒன்று பாபிலோனிலே வந்து முடிவடைகிறது, இன்னொன்று எருசலேமிலே வந்து முடிவடைகிறது.
The problem with Babylon is not wrong doctrine.
பாபிலோனுடைய பிரச்சனை தவறான உபதேசம் அல்ல.
Just like the Pharisees didn't have wrong doctrine and Cain didn't have wrong doctrine.
பரிசேயர்களுக்கும் தவறான உபதேசம் இருக்கவில்லை, காயினுக்கும் தவறான உபதேசம் இருக்கவில்லை.
It's the life that was wrong.
அந்த ஜீவன் வாழ்க்கை தான் தவறாக
இருக்கு. Even if the offering was right, the man was wrong.
காணிக்கை சரியானதா இருந்தாலும் கூட மனிதன் தவறாக இருக்கு.
You remember Jesus said in Matthew 5.
மத்தேயு 5 அதிகாரத்தில் இயேசு சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா?
22 onwards.
22 வசனத்தில் முதல்.
You can bring a good offering to God.
நீங்கள் தேவனுக்கு நல்ல காணிக்கை கொண்டு வரலாம்.
Very good offering.
மிகுந்த நல்ல காணிக்கை.
An acceptable offering.
தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காணிக்கை.
But there you remember that you hurt somebody before you came to bring that offering.
அந்த காணிக்கை கொண்டு வரும்போது நீங்கள் யாரையோ மனம் புண்படுத்தி விட்டீர்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் வருகிறது.
God says, the Lord says he won't accept your offering.
உங்களுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Because you are not right.
Your
offering is excellent.
But
your heart is not
right. The Lord
said that, leave your offering
there. You
go first to that person.
Ask
forgiveness.
Set
it
right.
Then come and bring your
offering.
So what do we see there? The same truth
here.
That is not just the offering that's important to God, the man behind the offering is equally important.
It's
true that I have to come before God with an offering that's acceptable
to Him. Do you
know that a forced offering is not a good offering? Preaches and forces you to pay your tithe.
யாரோ ஒருவர் பிரசங்கித்து கண்டிப்பாக நீ தசம பாகம் செலுத்தியே ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள்.
You give it.
நீங்க அதை கொடுக்கிறீர்கள்.
You know God doesn't care for it.
தேவன் அதற்காக கவலைப்படுகிறார்.
2 Corinthians 9 it says God loves a cheerful giver.
என்றால் 2 கொரிந்தியர் 9 அதிகாரத்திலே உற்சாகமாய் கொடுக்கிற நேரத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று
வாசிக்கிறோம். If you give 1% cheerfully that's more acceptable to God.
1% நீ உற்சாகமாய் கொடுத்தால் அதை தேவன் ஏற்றுக்கொள்கிறார்.
So remember this.
ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
The person and the offering are both important.
மனிதனும் முக்கியமானவன் அவன் கொடுக்கிற காணிக்கை முக்கியமானது.
And that's the lesson we learned from this.
இதிலிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்.
So don't just say I've got the right doctrine.
ஆக எனக்கு சரியான உபதேசம் இருக்கிறது என்று மட்டும் சொல்ல வேண்டாம்.
What about your heart that makes that offering?
அந்த காணிக்கையை செலுத்துகிறவன் இருதயம் எப்படி இருக்கிறது?
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer now.
நம்முடைய தலைகளை ஜெபத்தில் வணங்கும் பொழுது.
Pray a simple prayer.
ஒரு சிறு ஜெபத்தை நீங்கள் செய்ய முடியாது.
Lord, I want to come to you with a sincere heart.
ஆண்டவரே ஒரு உண்மையான இருதயத்தோடு கூட நம்முடைய சமூகத்தில் வர விரும்புகிறேன்.
Believing that it's only through the death of Christ I can be accepted before
Christuvin maranathin mulamaga mattume naan devanal yetrukollapada mudiyum endru
nambugiren no righteousness in me
enille thane neethi ondrum illai
full of sin
paavathal nerangirukiren
Christ died for me
ana christanukaga marithar
and rose again
meendum ivarodu elunda
I come with that offering
anda kaanikkodu kuda varugiren
I come with a sincere heart
ana adodu kuda oru unmayana irudhayathodu kuda varugiren
everything settled between me and my fellow human being
ennonum saga manidalodum kuda sagala kaaryangalum seerpurundi irukirathu
thank you lord for accepting me
andavare yetrukonda appadina namukku nandri
God bless you.
தேவங்களை ஆசீர்வதிப்பாராக.